SBS தமிழ்.
வணக்கம் முத்துகிருஷ்ணன் அவர்களே.
வணக்கம்.
காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்தளவில் இப்போ காஷ்மீரின் சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டிருப்பதே காஷ்மீரின் வளர்ச்சிக்காகத்தான் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறுகிறார். உங்கள் பார்வையில் எப்படிப்படுகிறது?
என்னை பொறுத்தவரை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது முதலில் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையை பெறவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. முதலில் இது ஒரு ரொம்ப முக்கியமான முடிவு. காஷ்மீர் என்கிற ஒரு பகுதியினுடைய வளர்ச்சியோ அது எதுவோ அது முதலில் அந்த மக்களோடு கலந்தாலோசித்து எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒட்டுமொத்த மாநில மக்களினுடைய நன்மதிப்பை பெறாமல் அந்த மக்களை முழுமையாக இருளில் வைத்து கொண்டு ஏறக்குறைய ஒரு வார காலமாக அங்கே இன்டர்நெட் இல்லை, நாளிதழ்கள் இல்லை, டிவி சேனல் கட், எல்லா விதமான போக்குவரத்தும் முடக்கப்பட்டு அவர்கள் ஒரு இருளுக்குள் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இருளில் ஒரு மிகப்பெரிய ஜனத்திரளை வைத்துக் கொண்டு அந்த ஜனத்திரளுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் சுபிட்சத்திற்கும் முடிவெடுக்கிறேன் என்று அடிப்படையில் சொல்வது என்பதே எனக்கு வந்து ஒரு ஏற்புடைய விஷயமாக தெரியவில்லை.
ஆனால் அப்படியான ஒரு அறிவிப்பை, இப்படியான நடைமுறைகளை செயல்படுத்தாமல் அறிவித்திருந்தால் ஒருவேளை வன்முறை வந்திருக்கும், பயங்கரவாதம் தலைதூக்கி இருக்கும், அதனால் வந்து நாங்கள் இப்படி செய்கின்றோம் என்று அரசு நியாயப்படுத்தலாம் தானே இல்லையா?
இல்ல, இப்ப நீங்க அது வந்து மக்களுக்கு சொல்லலாம் வச்சிருங்க, அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப நீங்க இப்படியான ஒரு விஷயத்தை செய்யும் போதே மக்களை கலவரக்காரர்களாக அல்லது இந்த பள்ளத்தாக்கில் வசிக்கும் எல்லோரையுமே கலவரக்காரர்களாக சித்தரிக்கிறது தான் இந்த முடிவுடைய அடிப்படை என்று நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க ஒருவேளை மக்களிடம் சொல்லிவிட்டு வைத்திருந்தால் அப்படி வன்முறை வரும் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவ்வளவு பேரையும் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி அழைத்து அல்லது இங்கிருந்து அங்கு சென்று அவர்களிடமாவது இதை முதலில் நாம் கலந்து ஆலோசித்திருக்கலாம். தீவிரவாத இயக்கங்களோட நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் செய்யணும்னு நம்ம சொல்றேன். ஆனால் ஜனநாயக பூர்வமாக கடந்த 50-60 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக இந்தியாவுடன் ஒத்திசைவோடு இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு செயல்படுகிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாம் மதிப்பளிக்கவில்லை என்பதை இந்த நேரம் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த பல தசாப்தங்களாக நிலவி வந்த ஒரு வன்முறை சூழலால் பல நிறுவனங்கள் தொழில் முதலீடுகள் செய்ய தயங்கி வந்தன. அந்த பின்னணியில் இப்போது அந்த நிறுவனங்கள் தொழில் செய்ய முன்வரும், முதலீடு செய்ய முன்வரும், எனவே வளர்ச்சி பெருகும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அந்த வாதத்தில் உண்மை இருப்பதாகப்படுகிறதா?
அதாவது ரெண்டு விஷயங்கள் இதற்குள்ள இருக்கு. என்னன்னா, ஒன்று, இந்த முடிவின் மூலம் மட்டும்தான் அங்கே வளர்ச்சி வரப்போகிறது என்பதே முதல்ல ஒரு முழு போய். ஏற்கனவே காஷ்மீர் ஒரு வளர்ந்த மாநிலம் தான், நல்ல நிதிநிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் தான். காஷ்மீரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கே ஹிந்தி பேசக்கூடிய இந்த மத்திய மாநிலங்கள் பலவற்றை காட்டிலும் காஷ்மீர் பல ஹியூமன் இண்டிகேட்டர்ஸ்ல, ஹியூமன் இண்டெக்ஸஸ்ல, வாழ்க்கை தரத்துல, நிதிநிலையில நல்லா இருக்க மாநிலம். அப்ப இந்த விவரத்தை முதல்ல இங்க மறைக்க பாக்குறாங்க. இப்பொழுது பாத்தீங்கன்னா ஜீன் ரேஸ் போன்ற சர்வதேச அல்லது இந்திய பொருளாதாரத்தை உற்று நோக்குகிற பலர் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜம்மு காஷ்மீர் இஸ் நாட் அ சிக்ஸ் ஸ்டேட், அது ஏற்கனவே ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். அதன் நிதிநிலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரவும் நல்லாவே இருக்கு. இந்தியாவுடைய பல 7-8 மாநிலங்களை காட்டிலும் ஒரு உயர்வாகத்தான் இருக்கு. அப்ப முதல்ல அடிப்படையில் அது ஒரு வளராத மாநிலம் என்கிற கூற்றை நான் மறுக்க விரும்புகிறேன். இரண்டாவது, நிச்சயமாக இன்றைக்கு இந்த அறிவிப்புக்கு பிறகு அங்கே ஏராளமான தொழில்கள் இருக்கு, பிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, காஷ்மீர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப அதை நோக்கி இங்கு இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய மூலதனம் நிச்சயமாக செல்லும், அதுல ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் இதற்கு முன்பாகவும் அங்கே எல்லாமே இருக்கு. நீங்க இந்தியா துணைக்கண்டத்தில் பார்க்கக்கூடிய தொலைபேசிகள்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கு, தொழில்களும் இருக்கு, நிறைய தொழில்களும் அங்க இருக்கு. தொழில்கள் இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. இப்பொழுதே காஷ்மீரில் மட்டுமே பிரத்யேகமா இருக்கக்கூடிய தொழில்கள் நோக்கி இந்த முதலீடுகள் செல்லும், நிச்சயமாக பெரும் முதலீடுகள் அங்கே செல்லும். ஆனால் அந்த பெரும் முதலீடுகள் அங்கே செல்வதால் காஷ்மீருக்குள் இருக்கக்கூடிய அவர்களுடைய முதலீடுகள் பாதிக்கப்படுமா, புதிய வேலை வாய்ப்புகளை இது எப்படி உருவாக்கும் என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்று நான்
நினைக்கிறேன். அடுத்ததாக, இப்ப ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் பகுதி இன்னொரு யூனியன் பிரதேசம். இப்ப ஜம்மு காஷ்மீர் வந்து மீண்டும் அது ஒரு மாநில அந்தஸ்திற்கு உயர்த்தப்படும் என்று உறுதியை அரசு அளித்துள்ளது. ஆனால் லடாக் பகுதி தொடர்ந்து யூனியன் பிரதேசமாக இருக்கும் என்று அரசு கூறுகிறது. அதன் பின்னணி அல்லது என்ன காரணம் இதற்கு இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு படுகிறது?
நிச்சயமாக இந்த முடிவு என்பது காஷ்மீரனுடைய வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்று தான் நான் நினைக்கிறேன். எப்பொழுதுமே நீங்கள் யூனியன் பிரதேசமாக இருந்தவை தான் மாநிலமாக மாறியிருக்கு, அப்கிரேட் ஆகியிருக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்திய வரலாற்றில். இன்னைக்கு முதல் முறையாக ஒரு மாநில அந்தஸ்தில் இருந்த ஒரு மாநிலத்தை முழுமையான பவர்ஸுடன் முழுமையான அதிகாரத்துடன் இந்த மாநிலத்தை இன்னைக்கு நம்ம டீக்ரேட் பண்ணிருக்கோம். அதாவது அதை டீக்ரேட் பண்ணிருக்கோம், பைஃபர்கேட் பண்ணிருக்கோம், ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து யூனியன் பிரதேசத்தின் மீது நீங்க இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்கள் பட்ட பாடுகள், எப்படி ஒரு லெப்டினன்ட் கவர்னர் என்கிற ஒரு ஆள் அங்கே இருந்து கொண்டு ஒட்டுமொத்த அதிகாரங்களும் அந்த லெப்டினன்ட் கவர்னரிடம் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. சமகாலத்தில் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலேயே நீங்க பாண்டிச்சேரியையும் டெல்லியையும் உதாரணமாக எடுத்துக்கலாம். பாண்டிச்சேரியில் நாராயணசாமி பாடுகிற பாடும் டெல்லியில் கே எல் ஸ்ரீவால் படுத்தப்பட்ட பாடும் இந்தியாவினுடைய ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகள்னு ஒரு கருப்பு பக்கங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அது போல் இந்த இடமும் இன்னைக்கு டவுன்கிரேட் ஆகிருக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பங்களிப்பை இந்த நடைமுறை குறைக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து ஜம்மு காஷ்மீர். காஷ்மீர் என்பது ஒரு தனி நாடு, ஹரிசிங் என்கிற ஒரு மன்னருக்கு மன்னரின் கீழ் இருந்த ஒரு நாடு, காலங்காலமாக இருந்த ஒரு நாடு. அந்த நாட்டை வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது இரு நாடுகளுமே அதை பிடிக்க துடிக்குது, பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி. ஆனால் ஹரிசிங் அவர்கள் இதை ஒரு தனி நாடாக வைத்திருக்க வேண்டும், அவர் இரண்டு நாடுகளோடும் இணைந்து செல்ல விரும்பவில்லை, மாறாக அவர் இதை ஒரு ஆசியாவினுடைய சுவிட்சர்லாண்டாக நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார். அவருக்கு அதை ஒரு தனி நாடாக வைத்திருக்க வேண்டும் என்று தான் விருப்பம். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே அதை தனியாக விட தயாராக இல்லை. இந்தியா கொஞ்சம் பொறுத்திருந்த போதும் பாகிஸ்தான் வந்து பழங்குடியினரின் போர்வையில் தனது இராணுவத்தை உள்ளே அனுப்பி ஏறக்குறைய பாகிஸ்தான் இந்தியாவுடைய வரைபடம், அதாவது காஷ்மீருடைய வரைபடத்தில் 40% இன்னைக்கும் பாகிஸ்தானுடைய கையில் தான் இருக்குது. பிஓகேயும் இருக்கு, அதுக்குள்ள ஆசாத் காஷ்மீர் என்கிற ஒரு பகுதியும் இருக்கு, சீனாவிடமும் 10-15% இருக்கு. நாம் இன்று வரை அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்பது நடுவுல கிடக்கு. நாம் ஒரு லார்ஜர் கோல், அந்த வேல்யூ எப்போ பீஸ் வரும்னா இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் வரும்.
தற்போது இந்திய அரசின் புதிய நடைமுறையால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு படுகிறது? வன்முறை மீண்டும் வெடிக்குமா, அல்லது கிளர்ச்சி கிளம்புமா, அல்லது அமைதி திரும்புமா, எப்படி படுகிறது?
அந்த பள்ளத்தாக்கில் அமைதி என்று திரும்புகிறதோ அன்றுதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் உத்தரவாதங்கள் வந்து சேரும், தொழில் வந்து சேரும். அமைதி நிரந்தரமாக திரும்புவதற்கான தரவுகள் இவங்க அறிக்கைகள்ல இல்லைன்னு நான் பாக்குறேன். இவங்க மேலும் பதட்டத்தை தான் அதிகரிப்பார்களோ என்கிற ஐயம் எனக்கு இருக்கிறது. 70 ஆண்டுகளாக ஆயுதங்கள் போராட்டங்கள் பார்த்து பார்த்து மக்கள் சலிப்பின் உச்சத்தில் தான் இருக்காங்க. நிறைய அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை நான் டெல்லியில பல இடங்கள்ல சந்திச்சிருக்கேன், காஷ்மீர் போகும்போது பார்த்திருக்கேன். அவங்களுடைய இயக்கம் என்பதே எங்க ஊர் உங்க ஊரை மாதிரி ஒரு நிரந்தர அமைதிக்குள் வர வேண்டும், எங்களுக்கு இந்த போர் போதும், இந்த போரினாலும் வன்முறையினாலும் நாங்கள் இழந்த இழப்புகள் போதும், இனி நாங்கள் இழக்க தயாராக இல்லை, எங்களிடம் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப நிச்சயமாக ஒரு நிரந்தர அமைதியை அங்கே நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதலில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களோடு நாம் கலந்தாலோசிக்க வேண்டும், மக்களை முதல்ல ஒரு கான்பிடன்ஸ்க்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாமே கொல்லைப்புற வாசல் வழியாக செய்யப்பட்ட முடிவுகள்.
மிக்க நன்றி முத்துகிருஷ்ணன் அவர்களே.
நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.